வணக்கம் குழந்தைகளா. மாம்பழம் மாம்பழம், மல்கோவா மாம்பழம், சேலத்து மாம்பழம், தித்திக்கும் மாம்பழம், அல்வா போல மாம்பழம். என்னடா இந்த ஆண்டி வந்ததுமே இன்னைக்கு கதை சொல்லாம பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்களே, அதுவும் மாம்பழத்தை பத்தின பாட்டு பாடுறாங்களேன்னு எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கா? ஆமா, நான் இன்னைக்கு சொல்ல போறது மாம்பழத்தை பத்தின கதை தான். நீங்க மாம்பழத்தை பத்தின பாடல் தானே இது வரைக்கும் கேட்டிருக்கீங்க, அத பத்தின கதை கேட்டது இல்ல தானே? இன்னைக்கு அத பத்தி நான் உங்களுக்கு சொல்ல போறேன். மாம்பழமா, அது ஏன் மாம்பழத்தை பத்தின கதை தான் சொல்லணுமா? மாம்பழத்துக்கும் கதைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்க கேக்குறது எனக்கு புரியுது. நமக்கெல்லாம் பழம் சாப்பிடணும்னு ஆசை வந்துடுச்சுன்னா என்ன செய்வோம்? கடையில போய் பழம் வாங்கிட்டு வருவோம். எந்த பழமா இருந்தாலும், மாம்பழமா இருந்தாலும், கொய்யா பழமா இருந்தாலும், வாழைப்பழமா இருந்தாலும் சரி. அப்படி இல்லைன்னா என்ன செய்வோம்? நம்ம வீட்டுல மரம் இருந்ததுன்னா, இல்ல தோட்டத்துல மரம் இருந்தா போய் பறிச்சு சாப்பிடுவோம், அதானே செய்வோம். ஆனா யாராவது போய் கடவுளே எனக்கு மாம்பழம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு கடவுள் அதை உடனடியா உங்க கையில கொடுத்துருக்காரா? யாராவது அப்படி சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆனா இங்க ஒரு ஒரு அம்மையார் என்ன செய்யறாங்க தெரியுமா? கடவுள்கிட்ட போய் கடவுளே எனக்கு ஒரு மாம்பழம் கொடு அப்படின்னு கேட்டிருக்காரு. அவருக்கு கடவுள் உடனே அவங்க கையில ஒரு மாம்பழத்தை கொடுத்தாரு. அதே மாதிரி இன்னொரு முறை கூட கேட்டிருக்காங்க. அப்போ ரெண்டு முறை இறைவன்கிட்ட நேரடியா மாம்பழத்தை வாங்கியிருக்காங்க. என்ன உங்களுக்கு இன்னும் டவுட்டா இருக்கா? சரி, இந்த கதையை உங்களுக்கு நான் விளக்கமா சொல்றேன், உங்களுக்கே புரியும். அந்த கடவுள் யாரா இருப்பாரு? வேற யாரு, நம்ம கருணை கடவுளான சிவனை தவிர வேற யாரும் இருக்க முடியாது இல்லையா? அப்ப ஏன் அவங்க மாம்பழத்தை வாங்கினாங்க? ஏன் வேற பழங்கள் வாங்கியிருக்க கூடாதா? அது ஏன் கடவுள் உடனடியா நேரடியா வந்து கொடுத்தாரு? கடவுள்கிட்ட போய் மாம்பழத்தை தான் கேட்பாங்களா? இப்படி எல்லாம் உங்களுக்கு டவுட் வருமே, அத பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த கதைய கவனமா கேளுங்க. என்ன, தமிழ்நாட்டுல சோழ நாடுன்னு ஒரு பகுதி இருந்தது அந்த காலத்துல. அப்ப அந்த இடத்துல கடற்கரை பகுதியில காரைக்கால் அப்படிங்கிற ஒரு ஊர் இருந்துதான். இப்ப கூட இருக்கு காரைக்கால்ங்கிற ஊர், பாண்டிச்சேரி பக்கத்துல இப்பயும் இருக்கு. அந்த ஊர்ல ஒரு பெரிய வணிகர், வணிகர்னா வந்து நல்ல பிசினஸ் செய்யறவங்க, அதாவது வந்து பொருட்கள் எல்லாம் இங்க இருந்து வாங்கி இன்னொருத்தங்களுக்கு விற்கக்கூடிய தொழில் செய்யறவங்க. அவங்க வந்து அந்த குளத்துல, அந்த வணிகர் குளத்துல ஒரு பெரிய பணக்கார வணிகர் இருந்தாராம். அவரோட பேர் வந்து தனதத்தர். அவர் வந்து ரொம்ப சிறந்த சிவபக்தியுடையவர். அவர் வந்து இறைவன் மேல பக்தியோட நேர்மையா வணிகம் செஞ்சிட்டு இருந்தாராம். அவருக்கு ரொம்ப பொண்ணும் பொருளும் அதிகமாயி அந்த உலகத்து அந்த ஊர்லயே ரொம்ப நல்ல பேர். தனதத்தர்னாவே ரொம்ப மரியாதையோட இருந்தாராம். அவருக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது. அந்த பெண் பேரு புனிதவதி அப்படின்னு பெயரிட்டு வளர்த்து வந்தாராம். அந்த பெண் வந்து சின்ன வயசுல இருந்தே சிவபெருமான் மேல ரொம்ப அன்போட இருந்தாலாம். அவ வந்து எப்பயுமே இறைவனை பத்தியே தான் நினைப்பாளாம், சிவபெருமானையே வணங்குவாளாம், கோவிலுக்கு அடிக்கடி போவாளாம். இதெல்லாம் வந்து இயற்கையாவே செஞ்சிருக்கா. இப்ப நீங்க எல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்தா என்ன பேசுவீங்க? இந்த பொம்மை எங்க வாங்கின, இந்த டிவில இந்த ப்ரோக்ராம் போடுறாங்க அப்படின்னு இந்த மாதிரிதான் பேசுவீங்க இல்லையா? ஆனா இவ தன்னோட தோழிகள் அவங்க கூட எல்லாம் என்ன பேசுவாளாம் தெரியுமா? சிவபெருமானுக்கு இன்னைக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருந்தது, சிவனுடைய கோவில்ல வந்து இன்னைக்கு இந்த இடம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சிவன் அப்படின்னு சிவனை பத்தியே தான் பேசுவாளாம். கதைகள் கூட இறைவனை பத்தியே தான் கதைகள் கேட்பாளாம். அப்படி சிறு வயதுலயே அவளுக்கு ஈஸியா இந்த மாதிரி சிவபக்தி அவளுக்கு எளிமையா வந்துடுச்சு. அப்படி இருக்க அந்த பெண் அத அவளுடைய அறிவையும் அவளுடைய அழகையும் அவளோட புத்திசாலித்தனம் அவளுடைய சிவன் மேல அவ கொண்டிருக்க நம்பிக்கையை பார்த்து எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். இப்படின்னா கூட ஒரு குழந்தை இருக்குமா அப்படின்னு நினைச்சாங்களாம். அவளும் கொஞ்சம் கொஞ்சம் நாளா வளர்ந்து பெரியவள் ஆயிட்டா. ஒரு நாள் பெரியவள் ஆன உடனே அவளுக்கு கல்யாணம் செய்து வைக்கணும்னு அவங்க அப்பாவுக்கு ஆசை வந்துடுச்சு. என்ன செய்யறாரு, கல்யாணத்துக்காக மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா புனிதவதிக்கு திருமணத்துல எல்லாம் பெருசா ஈடுபாடு இல்ல. என்ன அவங்களுக்கு ஆசை? கடவுளையே வணங்கணும், சிவபெருமான வணங்கணும், அவரை பத்தியே பேசணும் அப்படிங்கறதுதான் அவங்களுடைய விருப்பம். ஆனா பெற்றோர்களுக்காக அவங்களும் சம்மதிக்கிறாங்க. மாப்பிள்ளை தேடும் போது புனிதவதிக்கு ஏற்ற மாப்பிள்ளையா பாக்கணும்னு அவங்க அப்பா ஆசைப்பட்டாராம். அப்படி ஒரு மாப்பிள்ளை இருந்தாரு. எங்க தெரியுமா? அவங்க பக்கத்து ஊர் நாகப்பட்டினத்துல கிடைச்சாராம். நாகப்பட்டினம்ங்கிற ஊர்ல நிதிபதிங்கிற ஒரு பெரிய வணிகர். இவங்க தனதத்தன் மாதிரியே அவரும் ஒரு பெரிய வணிகர், சிறந்த மனிதர். அவருக்கு ஒரு பையன், அவன் பேரு பரமதத்தன். அவன் வந்து நல்ல அறிவு, நல்ல வணிகத்துல வந்து சிறந்த வணிகத்துல வந்து நல்ல அறிவு படைத்தவன், நல்ல மனிதன், நல்ல பண்பாடன். அந்த மாப்பிள்ளைக்கு திருமணம் செய்து வைக்கணும்னு ரெண்டு பேரும் முடிவு செஞ்சிட்டாங்க. புனிதவதிக்கும் தனதத்தருக்கும் திருமணம் முடிவாயிடுச்சு. முடிவாகி ஒரு நல்ல நாள்ல ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்குது. ரெண்டு பேருமே பெரிய பணக்கார வீட்டு பிள்ளைகள். ரெண்டு பேருக்கும் ஒரே ஒரு பசங்க தான். அதாவது புனிதவதி அவங்க வீட்டுக்கு ஒரே ஒரு பொண்ணு, பரமதத்தரும் ஒரே பொண்ணு பையன். இப்ப என்ன ஆகுது? ரெண்டு பேருக்குள்ளார திருமணம் முடிவாகி பெரிய அளவுல வெகு விமர்சையா நடக்குது. இப்ப நம்ம பணக்கார வீடுகள்ல கல்யாணம்னாலே ரொம்ப விமர்சையா இருக்கும். அது இந்த மாதிரி பணக்கார வீட்டு கல்யாணம்னா எப்படி இருக்கும்? இப்ப நம்ம எல்லாம் போவோம் இல்லையா, எப்படி இருக்கும்? நல்ல ஜகஜோதியா அலங்காரம் பண்ணிருப்பாங்க. நல்ல பார்க்கவே கண் குளிர நல்ல காட்சிகள் கிடைக்கும். அங்க திருமணத்துக்கு போனா பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கும். மங்கள வாத்தியங்கள், நல்ல பூக்கள், அலங்காரங்கள், அப்புறம் வந்து நல்ல சாப்பாடு கிடைக்கும். நாம பரிசு கொடுக்கறது இல்லாம நமக்கு ஏதாவது ஒரு பரிசு கொடுப்பாங்க அங்க போனா. அந்த மாதிரிதான் இங்க புனிதவதி பரமதத்தர் கல்யாணத்திலையும் நல்ல எல்லா விதமான எந்த குறையும் இல்லாம எல்லா விதமான சகல விதமான சௌபாக்கியங்களும் நிறைஞ்சு கல்யாணம் நடக்குது. அப்படி நடக்கிற போது அவங்க பெற்றோர்கள் என்ன செய்யறாங்க? அவங்க ரெண்டு பேருக்கும் காரைக்கால்லயே ஒரு வீடு கட்டி கொடுத்து அங்கேயே குடி வைக்கிறாங்க. ஏன்னா புனிதவதிய பிரிஞ்சிருக்க அவங்க அப்பாவால முடியல. அதனால என்ன செய்யறாங்க? அவங்க ஊர்லயே காரைக்கால்லயே அவங்களுக்கு ஒரு பெரிய வீடு கட்டி அதுல குடி அமர்த்துறாங்க. அதுல நிறைய அவங்களுக்கு தேவையான சாமான்கள்லாம் வாங்கி கொடுத்து, நிறைய பணம் இந்த மாதிரி பொருட்களையும் கொடுத்து அங்கேயே திருமணத்துக்கு பிறகு குடும்பம் நடத்துறதுக்கு தேவையான எல்லா விதமான வசதியும் செஞ்சு கொடுத்துட்டாங்க. அங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்க்கை நடந்துட்டு இருக்கு. இப்ப என்ன ஆச்சு? ஒரு நாள் பரமதத்தன் தன்னுடைய வியாபாரம்னா அவர் கடை வச்சிருக்காரு காரைக்கால்லயே. அந்த கடைக்கு காலையில போயிடுறாரு பரமதத்தர். மதிய சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வருவாரு. ஒரு நாள் அவரோட கடைக்கு வந்த அவருடைய நண்பர் ஒருத்தரு, இது வந்து ரொம்ப அரிய மாங்கனி, இத நீ சாப்பிடு, உனக்காக நான் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ரெண்டு மாம்பழம் கொண்டு வந்து கொடுக்கறாராம் பரமதத்தருக்கு. உடனே அவர் என்ன செய்யறாரு? அந்த மாம்பழத்தை வீட்டுக்கு கொடுத்து அனுப்புறாரு. கடையில இருக்க வேலையாள் மூலமா வீட்டுக்கு கொடுத்து அனுப்பிட்டு, நான் மதிய சாப்பாட்டுக்கு வரும்போது சாப்பிட்டுக்கறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்பிட்டாரு. இப்ப புனிதவதி யாரும் அதை வாங்கி வச்சுட்டு மதியத்துக்கு சமையலுக்கு வேண்டிய வேலைகள் எல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க வீட்டுக்கு ஒருத்தர் குரல் கேக்குது. என்னன்னு பார்த்தா ஒரு சிவனடியார் வந்திருக்காரு. சிவனடியார்னா கழுத்துல ருத்ராட்சம், நெற்றியில விபூதி இட்டுட்டு காவி உடைய தரிச்சுட்டு சிவபெருமானைய நினைக்கக்கூடிய சிவனடியார்கள் அங்க இருக்கக்கூடிய கோவிலுக்கு வந்துட்டு காரைக்கால் அம்மையார், அதாவது இந்த புனிதவதியார் வீட்டுக்கு வராங்க. வந்து என்ன செய்யறாங்க? கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு வந்து உட்கார்றாங்க பசியோட. இத பார்த்த உடனே புனிதவதி அம்மையாருக்கு ஒரே என்ன ஆகுது? மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஐயோ, நம்ம சிவனடியார் வந்து ரொம்ப நம்ம வீட்டுல பசியோட இருக்காரு, அவருக்கு உடனடியா சாப்பாடு போடணும், அவரோட பசிய தீர்க்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு சிறு வயதுல இருந்தே இப்படி ஒரு எண்ணம், யாராவது ஒரு சிவனடியார் வந்துட்டா உடனே அவங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்வாங்களாம். சாப்பாடு போட்டு, தேவையான பணம் பொருட்கள், அவங்களுக்கு தேவையான உடை, இந்த மாதிரி எல்லாமே அவங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்களாம். அதே மாதிரி இவருக்கும் என்ன செய்யறாங்க? சாப்பாடு போடணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்க வீட்டுல சமையல் எப்படி ஆயிட்டு இருக்குன்னா, சாதம் கொஞ்சம் சாம்பார் ரசம் இந்த மாதிரிதான் சமையல் ஆயிருக்கு. எந்த கூட்டு காய்கறி பொரியல் அந்த மாதிரி எதுவும் ஆகல. ஆனா இவங்க என்ன செய்யறாங்க, சிவனடியா ரொம்ப பசியோட இருக்காரே, அவருக்கு உடனடியா சாப்பாடு போடணும், சமையல் முடியற வரைக்கும் அவரை காக்க வைக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இப்ப நம்ம வீட்டுல சமைச்சிட்டு இருக்கோம், பாதி சமையல்ல யாராவது விருந்தாளி வந்துட்டாங்க அப்படின்னா நாம என்ன செய்வோம், கொஞ்சம் பொறுங்க, சமையல் எல்லாம் முடியற வரைக்கும் அவங்கள கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண வச்சு நம்ம சமையல்லாம் முடிச்சு அவங்கள சாப்பிட வச்சு அனுப்புவோம் இல்லையா. ஆனா காரைக்கால் அம்மையார் என்ன செய்யறாங்க, சிவனடியார கடவுளுக்கு சமமா நினைக்கிறாங்க. கடவுளை காக்க வைப்போமா, அது மாதிரி இவங்களும் சிவனடியார காக்க வைக்க கூடாது, உடனடியா சாப்பாடு கொடுக்கணும்ன்ற ஒரு நல்ல எண்ணத்துல என்ன பண்றாங்க, சமைச்ச வரைக்கும் செய்தத கொண்டு வந்து இலையில பரிமாறுறாங்க. சிவனடியார் சாப்பிடுறாரு, சாப்பிடும் போதுதான் அவங்களுக்கு உணருது, நம்ம வீட்டுதான் ரெண்டு மாம்பழம் இருக்கே, அதுல ஏதாவது ஒன்ன கொண்டு வந்து இந்த அடியாருக்கு கொடுத்துருவோம், ஒன்னத்தான் நம்ம கணவர் சாப்பிட்டுக்குவாரு அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு மாம்பழத்தை கொண்டு வந்து சிவனடியாருக்கு கொடுக்குறாங்க. அவரும் ரொம்ப சந்தோஷமா, நல்ல சுவையான மாம்பழம்ப்பா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா, ரொம்ப நல்ல சாப்பாடு சமைச்ச, அதுவும் இந்த மாங்கனி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு சாப்பிட்டாராம். அதை பார்த்து இவங்களுக்கு எல்லையில்லா ஆனந்தம், தானே சாப்பிட்ட மாதிரி ஒரு சந்தோஷம், இப்படி ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கேன் எனக்கு, சிவனடியார மகிழ்விச்சிருக்கேன் அப்படின்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவரும் புனிதவதியார வாழ்த்திட்டு நீ நல்லா இருமான்னு சொல்லி வாழ்த்திட்டு கிளம்பி போயிட்டாரு. இப்ப மீதி சமையல் எல்லாம் முடிச்சிட்டாங்க. முடிச்சதுக்கு அப்புறம் பரமதத்தர் கடையில இருந்து வராரு. வந்த உடனே என்ன செய்யறாரு, அவருக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க, இலை போட்டு நல்ல சாப்பாடு, எல்லா விதமான கூட்டு காய்கறி பொரியல் நல்லா சமைச்சு முடிச்சு சாப்பாடு பரிமாறிடுறாரு. பரிமாறின உடனே அந்த ஒரு மாங்கனி, மீதி ஒரு மாங்கனி இருந்தது இல்ல, அந்த மாம்பழத்தை கொண்டு வந்து வைக்கிறாங்க. வச்ச உடனே பரமதத்தர் என்ன பண்றாரு, அந்த மாம்பழத்தை சாப்பாடு சாப்பிடும் போதே சாப்பிடுறாரு. அவங்களும் சாப்பிடும்போது ரொம்ப சுவையா இருக்கே இந்த மாம்பழம், இப்படி ஒரு மாம்பழத்தை நான் இதுவரையில சாப்பிட்டதில்ல, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு, நான் ரெண்டு மாம்பழம் கொடுத்தேன்ல, ஒன்னு கொடுத்துட்ட, இன்னொரு கனி இருக்குமே அதையும் எடுத்துட்டு வா அப்படின்னு கேக்குறாரு. இன்னொன்னையும் சாப்பிடணும்னு அவருக்கு ஆசை வந்துருச்சு அப்படின்னு கேக்குறாரு. இப்ப நம்ம வீட்டுல எல்லாம் என்ன செய்வாங்க, ஏதாவது பழம் வாங்கிட்டு வந்தா நல்லா இருக்கு அப்படின்னா நம்ம வேண்டாம் போதும், ஒன்னு சாப்பிட்டா போதும்னு நினைப்போம், நல்லா இருக்குன்னா என்ன செய்வோம், இன்னொன்னு வேணும் அப்படின்னு ஆசைப்படுவோம் இல்லையா. அது மாதிரி இவர் நல்லா இருக்குன்னு இன்னொன்னு சாப்பிடணும்னு ஆசைப்பட்டாரு. இன்னொன்னே கொடு அப்படின்னு ரொம்ப ஆர்வமா கேட்டாராம். உடனே புனிதவதியாருக்கு இன்னொன்னு இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு மனசு வரல, ஏன்னா அவர் வந்து சிவனடியாருக்கு கொடுத்துட்டோமே, இவர் இவ்வளவு ஆசையா கேக்குற போது நாம இல்லன்னு எப்படி சொல்றது அப்படின்னு அவங்களுக்கு மனசுக்குள்ளார வருத்தம் வந்துருச்சு. உடனே என்ன செய்யறாங்க, கடகடான்னு சிவபெருமான்கிட்ட ஓடி போய் வீட்டுல இருக்கக்கூடிய பூஜை அறை முன்னாடி போய் அங்க இருக்க சிவபெருமான லிங்கத்து முன்னாடி நின்னு என்ன கேக்குறாங்களா, பெருமானே இன்னொரு மாம்பழம் வேணும்னு என் கணவர் கேக்குறாரே, அவரோட ஆவலா கேட்கும் போது நான் இல்லன்னு சொல்லிட்டேன்னா அவர் என்னை ஏதாவது தப்பா எடுத்துக்குவாரோ, அதனால எனக்கு இன்னொரு மாம்பழம் கொடு அப்படின்னு போய் பெருமான் கிட்ட கேக்குறாங்க. இப்படி கை நீட்டி உடனே அவங்க கையில என்னாச்சு, டவக்குன்னு ஒரு மாம்பழம் வந்துடுச்சு. என்ன ஆச்சரியம் பாத்தீங்களா, அவங்க ஒண்ணுமே செய்யல, பெருமானே இன்னொரு மாம்பழம் கொடுங்கன்னு கேட்ட உடனே என்ன ஆகுது, மாம்பழம் உடனே அவங்க கைக்கு வந்துருச்சு. அவங்களுக்கு எல்லையில்லா சந்தோஷம். அப்ப எவ்வளவு ஒரு நம்பிக்கையா அவங்க போய் கேட்டிருப்பாங்க, நாமளா இருந்தா அப்படி போய் கேட்போமா, பெருமானே இன்னொரு மாம்பழம் கொடு அப்படின்னு. ஆனா இறைவன் மேல அப்படி ஒரு நம்பிக்கை, அதுதான் முக்கியம். அந்த நம்பிக்கைக்காகவே இறைவன் என்ன பண்ணாரு, ஒரு மாம்பழத்தை கையில கொடுத்துட்டாரு. உடனே சந்தோஷமா அதை வாங்கிட்டு வந்து அவங்க கணவன்கிட்ட கொண்டு வந்து திருப்பி கொடுக்குறாங்க, இன்னாங்க சாப்பிடுங்கன்னு. உடனே அவர் எடுத்து அதை ஆசையா சாப்பிடுறாரு. சாப்பிட்டா அப்படி ஒரு டேஸ்ட், அண்ணா ஒரு சுவை, இந்த ஊர்ல இந்த உலகத்துல இதுவரையிலும் சாப்பிட்டதே இல்லையா, இப்படி ஒரு சுவையான மாம்பழம். முன்ன சாப்பிட்ட அந்த மாம்பழத்தை விட இது இன்னும் சுவை அதிகமா இருக்கு. அவருக்குரிய ஆச்சரியம், எப்படிடா இப்படி ஒரு சுவை இருக்கும். அவரோட நண்பர் என்ன சொல்லி கொடுத்தாரு, ஒரே மரத்துல இருந்து ரெண்டு மாம்பழம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு கொடுத்தாரு. ஒரு பழத்தை விட இன்னொரு பழம் எப்படி சுவை அதிகமா இருக்க முடியும் அப்படின்னு ஒரு டவுட் வந்துருது, இப்ப சந்தேகம். உடனே புனிதவதியார்கிட்ட கேக்குறாங்க, நான் கொடுத்த ரெண்டு மாம்பழத்துல உன்னை விட இப்ப சாப்பிட்டது ரொம்ப சுவை அதிகமா இருக்கே, அது எப்படி புனிதவதி அப்படின்னு கேக்குறாரு. உடனே இவங்க என்ன செய்யறாங்க, இவங்களுக்கு தான் பொய் பேச தெரியாது இல்லையா. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, ஆமா அதாவது நான் நீங்க கொடுத்த ரெண்டு மாம்பழத்துல ஒன்ன வந்து சிவனடியாருக்கு கொடுத்துட்டேன், மீதி ஒண்ணுதான் இருந்தது. இப்ப நீங்க ஆசையா கேட்டீங்களா, எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல, அதனால நான் ஓடி போய் சிவபெருமான்ட கேட்டேன், சிவபெருமான் தான் எனக்கு இந்த பழத்தை கொடுத்தாரு அப்படின்னு சொல்றாங்க. உடனே பரமதத்திற்கு ஒரே சிரிப்பு, ஆஹான்னு சிரிச்சிடுறாராம். இப்ப நம்ம எல்லாம் நம்புவோமா, சொன்னா இந்த மாதிரி யாராவது நம்ம கிட்ட சொன்னா நம்ப மாட்டோம் தானே. அதே மாதிரிதான் அவரும் என்ன செய்யறாரு, சிரிக்கிறாரு. யார்கிட்ட நீ பொய் சொல்ற, நீ சொல்றத நம்புற மாதிரியே இல்லையே, அது எப்படி இறைவன் வந்து கொடுப்பாரு, இறைவன் கேட்ட உடனே உனக்கு கொடுத்துருவாரா அப்படின்னு கேக்குறாரு. உன்னை புனிதவதியார் சொல்றாங்க, உண்மைதான், எனக்கு சிவபெருமான் தான் கொடுத்தாரு அப்படின்னு திரும்பவும் சொல்றாங்க. சரி அப்படின்னா ஒன்னு செய், நீயே போய் சிவபெருமான் கிட்ட இன்னொரு மாம்பழம் வாங்கிட்டு வா பாக்குறேன், அப்பதான் நான் நம்புவேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இப்ப இவங்களுக்கு என்ன ஆச்சு, திருப்பியும் போறாங்க பூஜை ரூமுக்கு போறாங்க. தன்னுடைய பூஜை அறையில போய் அங்க இருக்கக்கூடிய லிங்கத்துக்கிட்ட சிவலிங்கத்துல போய், பெருமானே என்னோட கணவர் வந்து என்னை நம்பல, நான் சொல்றது பொய்ன்னு நினைக்கிறாங்க, இன்னொரு மாம்பழம் கொடுத்தாதா இது உண்மைன்னு அவங்களுக்கு தெரிய வரும், எனக்கு இன்னொரு பழம் கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. உடனே இன்னொரு பழமும் வந்துருச்சு. என்ன ஆச்சரியம், பெருமான் என்ன செஞ்சிட்டாரு, தன்னுடைய பக்தையுடைய பேச்சு பொய்க்க கூடாதுன்னு என்ன செஞ்சிட்டாங்க, இன்னொரு மாம்பழத்தை கொடுத்துட்டாரு. அதை பார்த்த உடனே இத வந்து பரமதத்தை தொலைவுல இருந்து பாக்குறாரு, இவங்க கேக்குறதையும் இன்னொரு மாங்கனி கிடைக்கிறதையும். அதை கொண்டு வந்து திருப்பி பரமதத்தே கொடுத்த உடனே அவருக்கு ஒரே ஆச்சரியம், அடடடா இந்த பொண்ணு என்ன ஒரு சாதாரண பொண்ணா இது, மாம்பழம் கேட்ட உடனே கிடைச்சிருச்சே, சிவபெருமானே நேரடியா கொடுத்திருக்காரே, இப்படி ஒரு உலக அதிசயத்தை இதுவரையில பார்த்ததே இல்லையேனா, இவ வந்து ஒரு சாதாரண பெண் இல்ல, இவ வந்து சாக்ஷா தந்த சிவனின் அம்சமே, இவ வந்து தெய்வ பிறவி, இனிமே வந்து இவ வந்து நம்மளோட இவளோட வந்து நான் வந்து சேர்ந்து இருக்கிறதுங்கிறது சரிப்படாது அப்படின்னு நினைக்கிறாரு. அதாவது இனிமே அவங்க ரெண்டு பேரும் எப்படி கணவன் மனைவியா வாழ முடியும், இப்போ உங்க வீட்டுல அப்பா அம்மா இருக்காங்க, அம்மா வந்து சகஜமான சக மனிதரா நினைச்சாதானே இருக்க முடியும், அம்மாவை நம்ம தெய்வமா நினைச்சு ரொம்ப அப்பா மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சாரு, எந்த வேலையும் செய்யாம மரியாதை கொடுத்து ரொம்ப ஒரு தெய்வத்துக்கு இணையா வைத்து போற்றி பாதுகாக்க முடியுமா, அப்படி இருந்தா அவங்களுக்கு சந்தோஷமா அவங்களுடைய வாழ்க்கை நடக்குமா, நடக்காது இல்லையா. அது மாதிரி இப்ப இந்த பரமதத்தருக்கு என்ன என்ன வந்துருச்சுன்னா, இந்த பொண்ணு வந்து இறைவன், இவ வந்து இவளை வச்சு இவளை பூஜைதான் செய்யணும், இவகிட்ட இனிமே நம்ம எந்த வேலையும் சொல்லக்கூடாது, இவகிட்ட எந்த வேலையும் வாங்கக்கூடாது அப்படின்ற ஒரு மரியாதையும் பயமும் வந்துருச்சு. இறைவனா பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. உடனே அவரால் அந்த வீட்டுல இருக்கவே முடியல. என்ன ஆகுது, இறைவனா பார்த்த உடனே இந்த வீட்டுல நாம இருந்தோம்னா ஒவ்வொரு நிலையிலையும் வந்து என்ன செய்யறாங்க தெரியுமா, புனிதவதியார் வந்து பரமதத்தருக்கு தேவையான உதவிகள் எல்லாம் வந்து செய்யறாங்க. இப்ப அப்பா அம்மா எப்படி அப்பாவுக்கு எல்லா உதவிகளும் செய்யறாங்க, அந்த மாதிரி காலையில எழுந்தோடனே அவங்களுக்கு சமைச்சு தரது, அவங்க துணிமணி எல்லாம் துவைச்சு போடுறது, இந்த மாதிரி காலமைக்கு விடுறது, ராத்திரி ஆனா காலமைக்கு விடுறது, அவங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்யற போது சாதாரண குடும்பத்துல அப்படிதான் நடக்கும், அதே மாதிரிதான் புனிதவதியாரும் செய்யறாங்க. ஆனா பரமதத்தர் என்ன செய்யறாரு, இறைவனுடைய அம்சமா இருக்கக்கூடிய இவர் வந்து நம்ம காலெல்லாம் அமுக்குறதா, நம்ம காலை பிடிக்கிறதா, நம்மளுடைய துணி துவைக்கிறதா, நம்மளுடைய வேலையை செய்யறதா, கடவுளே வந்து நம்ம வேலையை செய்யற மாதிரி இருக்கு, இனிமே இந்த வீட்டுல இருந்தா அவருக்கு நிம்மதி இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு நாம இருந்தா நமக்கு செஞ்சிட்டேதான் இருப்பாங்க, அதனால நம்ம இந்த வீட்டை விட்டு வெளியில போயிடுவோம் அப்படின்னு நினைச்சு அந்த வீட்டை விட்டு வெளியில போயிட்டாரு. என்னன்னு சொல்லி போறாரு தெரியுமா, நான் வந்து வியாபார விஷயமா வெளியூர் போறேன், அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. சரின்னு புனிதவதியாரம் என்ன செய்யறாங்க, சரி வெளியூர் போயிட்டு கொஞ்ச நாள் திரும்பி வந்துருவாருன்னு நினைச்சிட்டு அவரும் அந்த வீட்லயே தான் இருந்துட்டு இருக்காங்க. ஆனா இவர் என்ன செய்யறாரு, மதுரைக்கு போயிடுறாரு. போயிட்டாங்க. நல்ல வியாபாரம் செஞ்சு நல்ல பொண்ணும் பொருளும் நிறைய ஈட்டி கொண்டு வந்து மதுரையில வகாண்டுட்டு இருக்கும்போது அவருக்கு வீட்டுக்கு வரணுங்கிற எண்ணமே வரல. ஏன்னா வீட்டுக்கு வந்தா புனிதவதி வந்து மறுபடியும் நமக்கு தேவையான வேலையெல்லாம் செய்வாங்க. அப்ப வந்து இறைவனே நமக்கு வேலை செய்யற மாதிரி ஆகுது இல்லையா. இவர்கிட்ட வேலை வாங்கறது அவருக்கு மனசுக்கு ஒப்பல, ஒப்பலன்னா ஏற்றுக்கொள்ளவில்லை. என்ன செய்யறாரு, அங்கே வேறொரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. மதுரையிலேயே கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு புனிதவதிங்கிற பேர் வைக்கிறாங்க. நல்லா மதுரையில வாழ்ந்துட்டு இருக்கிற போது புனிதவதியாரும் எதிர்பார்த்துட்டே இருக்காங்க, நம்ம வெளியூர் போன நம்ம கணவர் வருவாரு, நம்ம கிட்ட வந்து திருப்பி பழைய மாதிரி நம்ம குடும்பம் நடத்துவாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா என்ன செய்யல, கணவர் வரல. அப்ப இவங்களோட சொந்தக்காரவங்க சிலர் போய் என்ன செய்யறாங்க, ஒவ்வொரு ஊரா தேடுறாங்க. இவ்வளவு நாளாயும் இந்த பரமதத்தன் வரலையே, எங்க இருக்காரோ தெரியலையேன்னு தேடி பாக்குறாங்க. இப்ப நம்மளா இருந்தா இப்ப என்ன செய்வோம், உடனே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம், ஒருத்தர் போனாரு இவ்வளவு நேரம் ஆச்சு வெளி வரல அப்படிம்போம். இப்ப எல்லாம் போன் இருக்கு, போன் பண்ணுவோம் நம்பர் இருந்தா இல்லையா. ஆனா அந்த காலத்துல என்ன செய்யறாங்க, ஒவ்வொரு ஊரா போய் ஆள் விட்டு பாக்குறாங்க. அப்ப இந்த மதுரையில இப்படி ஒரு இடத்துல பரமதத்தன் ஒருத்தர் வாழ்றது தெரிய வருது. போய் பார்த்தா அவருக்கு திருமணம் ஆயிடுச்சு, குழந்தைகள் இருக்கு, குழந்தை இருக்கு. உடனே என்ன செய்யறாங்க, புனிதவதியை கூட்டிட்டு போய் அவர் இருக்கிற அந்த மதுரையில கொண்டு போய் விடுறாங்க. மதுரையில கொண்டு போய் இந்த பரமதத்தரோட வீட்டுல புனிதவதியார விட்ட உடனே, இவர் புனிதவதியார பார்த்த உடனே பரமதத்தர் என்ன செய்யறாரா, ஒரு கடவுளை பார்த்த மாதிரி நினைச்சு தன்னோட மனைவி குழந்தையோட காலில் விழுந்து வணங்குறாரு. இப்போ பெண்கள் ஆண்கள் காலில் விழுந்து வணங்கினதை பார்த்துருக்கோம். அதாவது அப்பா காலில் அம்மா விழுந்து வணங்குவாங்க, தாத்தா காலில் பாட்டி விழுந்து வணங்கலாம். ஆனா பாட்டியோட காலில் தாத்தா விழுந்து வணங்குறது எங்கேயாவது பார்த்துருப்போமா, இல்லை இல்லையா. அது மாதிரி கணவருடைய காலில் மனைவி விழுந்து வணங்குறது தான் இந்த உலக நியதி. இவர் என்னடா இது மாத்தி செய்யறாரு, மனைவியோட காலில் இவர் விழுந்து வணங்குறாருன்னு எல்லாரும் திட்டுறாங்க. பரமதத்தா உனக்கு என்ன புத்தி பேதலிச்சு போச்சா, நீ வந்து உன் மனைவியோட காலில் விழுந்து வணங்குறியே, இது தவறல்லவா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, என் மனைவி சாதாரணமானவள்ல, இவங்க இறைவனே அவதாரம் செஞ்ச மாதிரியான என் கண்ணுக்கு தெரியறாங்க. சிவபெருமான் கிட்ட கேட்ட உடனே பழம் கிடைச்சிருச்சு, அப்ப இவங்க சாதாரணமானவங்க இல்ல, இந்த சிவபெருமானுடைய அம்சம் இவரோட வந்து இவர் வந்து எனக்கு எல்லா பணிவிடைகளும் செய்யறத வந்து என்னால பொறுக்க முடியல, அதனால நான் இன்னொரு திருமணம் செஞ்சுக்கிட்டேன்னு சொல்றாரு. இத கேட்ட உடனே காலில் விழுந்து வணங்கினதையும் இவர் திருமணம் செய்து கொண்டதையும் பார்த்த நம்ம புனிதவதியார் என்ன செய்யறாங்க, ரொம்ப மனசு துடிச்சு போறாங்க. அடடா, நம்ம இவ்வளோ ஆசையா எதிர்பார்த்த நம்ம கணவரே வந்து என்ன செஞ்சிட்டாரு, நம்ம காலில் விழுந்து வணங்குறாரு. இனிமே நாம இந்த தன்னோட என்னோட வாழ விருப்பம் இல்லாம இருக்காரு, இனிமே நாம இந்த உலகத்துல இந்த உடலோட இருக்கிறதுல என்ன பிரயோஜனம் அப்படின்னு நினைச்சு சிவபெருமானை நோக்கி என்ன செய்யறாங்க, ஒரு வேண்டுகோள் விடுக்கிறாங்க. பெருமானே, என் கணவனோட நான் சந்தோஷமா இருக்கணும்னு தான் இவ்வளோ நாளா காத்துட்டு இருந்தேன், ஆனா அவருக்கு என்னை பார்த்தா இறைவன் ரூபமா தெரியுது, இனிமே எனக்கு இந்த உடல் இந்த மாதிரியான உடம்பு எனக்கு வேண்டாம், எனக்கு அதனால உன்னோட பூதகண உடம்பு கொடு அப்படின்னு சொல்லி வேண்டாங்க. என்ன பூதகணத்துடைய உடம்பு, இறைவனுடைய படைகள்னு சொல்லுவாங்க. பூதகணங்கள் எப்பயுமே இறைவனுடையே இருப்பாங்க, பார்க்கலாம் ரொம்ப அழகாலாம் இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் பயமா தான் இருக்கும் அவங்களெல்லாம் பார்த்தா. ஆனா அவங்க என்னது ரொம்ப மனசுல என்னது ரொம்ப அன்பானவங்க, இறைவனுடையே இருக்கக்கூடிய பாக்கியம் பெற்றவர்கள். அந்த பூதகணத்தினுடைய உடம்பு கேட்கறாங்க, அதாவது பேய் உருவம்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னது, வெறும் எலும்பு கூடுதான், அங்க உடம்புல வெறும் எலும்பு கூடுதான் இருக்கும், உயிர் இருக்கும் அவ்வளவுதான், நம்மள மாதிரி சதையெல்லாம் எதுவுமே இருக்காது. அந்த வடிவத்தை இறைவன் கிட்ட காரைக்கால் அம்மையார் கேட்டு வாங்குறாங்க. ஏன் அந்த பூதகணத்தோட வடிவத்தை வாங்குறாங்கன்னு, இப்ப நாமளா இருந்தா என்ன செய்வோம், என்ன ரொம்ப அழகா மாத்திடு அப்படின்னு தானே கேட்போம் கடவுள்கிட்ட, எனக்கு ரொம்ப அழக கொடு, நான் ரொம்ப அழகா இருக்கணும், நல்லா ஆரோக்கியமா இருக்கணும் அப்படித்தானே கேட்போம். ஆனா இவங்க என்ன செய்யறாங்க, பேய் உருவத்தை வாங்குறாங்க. ஏன்னா இந்த பூத கணங்கள் தான் என்றைக்கும் இறைவனோடவே இருக்க போறவங்க. அப்ப இவங்களுக்கு என்ன ஆசை, கடவுளோட இருக்கணும்னா அவர் மாதிரியே இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட பூதகண வடிவத்தை வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், ஒரே நிமிஷத்துல இவங்க அழகு எல்லாம் மாறி இப்படி ஆயிட்டாங்களே அப்படின்னு எல்லாரும் இவங்களை பாக்குறவங்களாம் வணங்கிட்டு பயந்து போயிட்டாங்க இந்த உடலை பார்த்துட்டு. ஆனா காரைக்கால் அம்மையார் என்ன நினைக்கிறாங்களாம் தெரியுமா, மற்றவர்கள் பார்த்து பயப்படணும், மற்றவர்கள் பார்த்து என்ன பாராட்டணும்னு என்ன அவசியம், இறைவன் மட்டும் என்ன இறைவனுக்கு மட்டும் என்னுடைய உண்மை ரூபம் தெரிஞ்சா போதும் அப்படின்னு நினைச்சாங்க. நினைச்சிட்டு என்ன செய்யறாங்க, ஒவ்வொரு கோவிலுக்கா நடந்து போறாங்க. இப்படியே போயிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு ஒரு நாள் என்ன ஆகணும்னு தெரியுமா, ஆசை வந்துருச்சு, கைலாயத்துல இருக்கக்கூடிய சிவபெருமான பாக்கணும்ன்ற ஆசை வந்துருச்சு. கைலாயத்துல இருக்கக்கூடிய சிவபெருமான பாக்குறதுக்காக இப்போலாம் நாம என்ன செய்யறோம், கைலாயம் போகணும்னா கைலாஷ் போகணும்னா என்ன செய்யறோம், இங்க இருந்து ஃபிளைட்ல போறோம், ஃபிளைட்ல போயிடலாம் இல்லையா, நேபாள் வர போறோம், அப்புறம் நடந்து மேல எல்லாம் போறோம், அதுவே ரொம்ப கஷ்டப்படுறோம். அந்த காலத்துல கைலாயம் போகணும்னா என்ன பண்ணுவாங்களாம், இங்க இருந்தே நடந்தேதான் போகணும். அந்த காலத்துல காரோ பைக்கோ ஏரோப்ளைனோ ட்ரெயினோ எதுவுமே கிடையாது, என்ன செய்யறாங்க, நடந்தே போறாங்க. இப்படியே நடந்தே போன அவங்களால அதுக்கு மேல முடியல, உடலால நடந்து போன அவங்களால முடியாம தலையால உருண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இத இந்த ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த எலும்ப வச்சுட்டு தலையால உருண்டு அவங்களால முடியாம நடந்து போகிறத நடந்து கைலாயத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்ப என்ன ஆகுது, அங்க இருக்கக்கூடிய சிவபெருமான் என்ன செய்யறாரு, இத பாக்குறாரு. அப்ப அவர் பக்கத்துல இருக்க அந்த பார்வதி தேவிக்கு ஒரு சந்தேகம் வருது, பெருமானே இந்த அம்மா யாரு, வெறும் எலும்பு கூட்டோட தலையால நடந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு வராங்களே, கைலாயத்துக்கு போறன்னா அவ்வளோ ஒரு ஈஸியா, பனி பெய்யும், எவ்வளோ ஒரு கரடுமுரடான பாதை மலை, அந்த மலையில உடம்புல வலுவில்லாம வெறும் எலும்பு கூட உடம்ப வச்சுட்டு இவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு வராங்களே, யார் இவங்கன்னு கேக்குறாங்க. உடனே சிவபெருமான் சொல்றாரு, அதோ வருவது என் அம்மை, என் அம்மை வருகிறாள் அப்படின்னு சொல்றாரு. அம்மைனா சிவபெருமானுக்கு அம்மா அப்பா யாரும் கிடையாது, அவர் யார் வயிற்றுலையும் பிறக்க கிடையாது, அவர் வந்து ஆதியும் அந்தமும் இல்லாதவர், அவருக்கு தோற்றம் கிடையாது முடிவு கிடையாது. அப்படிப்பட்ட சிவபெருமானே காரைக்கால் அம்மையார, அதாவது இந்த புனிதவதியார என்னன்னு சொல்றாங்களா, அம்மா அப்படின்னு கூப்பிட்டாராம். அதனாலதான் நாம எல்லாரும் இவங்களை என்ன சொல்றோம், காரைக்கால்ல பிறந்தனால காரைக்கால் அம்மையார் அப்படின்னு சொல்றோம். சிவபெருமானே அம்மான்னு கூப்பிட்ட பெருமை வந்து யாருக்கு உரியது, காரைக்கால் அம்மையாருக்கு மட்டும்தான் உரியது. அந்த காரைக்கால் அம்மையார் பார்த்துட்டு அம்மையே வருகன்னு கூப்பிட்ட உடனே என்ன பண்றாங்க, காரைக்கால் அம்மையாருக்கு புது தெம்பு வந்துருச்சு. சிவபெருமானை போய் பார்த்து பக்கத்திலே போய் அவரும் அப்பா அப்படின்னு போய் சிவபெருமான அழைச்சி கடவுள்கிட்ட போய் ரெண்டு பேரும் கடவுளும் பக்தையும் பேசிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க, பெருமானே உன்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், கைலாயத்துல வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், உன்னை பார்த்துட்டேன், இனிமே எனக்கு பிறவியே வேண்டாம், இனிமே எனக்கு பிறவியே வேண்டாம், அப்படியே நான் பிறந்தாலும் உன்னை மறக்க கூடாது, அது ஒன்னே போதும் தானே, நமக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் கடவுளை நினைச்சிட்டே இருந்தோம்னா என்ன நடக்கும், உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் விலகி போகும். இப்ப இவங்க சின்ன வயசுல இருந்தே கடவுளையே நினைச்சிட்டு இருக்கவும் என்ன செய்யறாங்க, இறைவனே அம்மான்னு கூப்பிட வேண்டிய அளவுக்கு ஒரு பேரு பெற்றிருக்காங்க இல்லையா, அவங்களும் மற்றவங்க மாதிரி திருமணம் பண்ணிட்டு குழந்தை பிறந்து அப்படியே வாழ்ந்து இறந்துருந்தாங்கன்னா நமக்கு இன்னைக்கு அவங்கள தெரியுமா, தெரியாது தானே. ஆனா அவங்க இறைவனையே நினைச்சு இப்படியெல்லாம் செய்யவும் தானே இன்னைக்கு நாம அவங்களுடைய பெருமையை பேசுறோம், அதான் அப்ப அதுதான் பேரின்பம் அப்படின்னு இறைவன் என்ன கேக்குறாங்க, உன்னையே நினைக்கக்கூடிய வரம் கொடு அப்படின்னு கேக்குறாங்க. அது இல்லாம இறைவனுடைய ஆடல், இறைவன் வந்து திருநடனம் செய்யறார் இல்லையா, அந்த ஆடலை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அப்ப இறைவன் என்ன சொல்றாரு, திருவாலங்காடு அப்படிங்கிற ஒரு ஊர்ல என்னுடைய ஆடல் தரிசனத்தை பார்த்து அங்கேயே நீ என்னுடைய அடி சேர்ந்துரு, முக்தி அடைஞ்சிருன்னு சொல்றாங்க. அதே மாதிரியே திருவாலங்காட்டுல இறைவனுடைய தரிசனத்தை பார்க்கறாங்க. பார்த்து என்ன செய்யறாங்க, இறைவனுடைய திருவாலங்காட்டுல இறைவனுடைய திரு நடனத்தை பார்த்துட்டு அப்படியே இவங்க பாடல் பாடுறாங்க இறைவன் மேல. அந்த பாடல் கடைசி வரையிலையும் இன்னமும் திருவாலங்காடு அப்படின்னு சொல்லும் போது காரைக்கால் அம்மையார் வந்து சிவபெருமான என்ன பண்றாங்க, அங்க இருந்து பாடல் பாடப்பட்ட தலமா தான் அங்க சொல்லப்படுது. அவர் அங்கே முக்தி அடைஞ்சிட்டார், அதாவது சிவபெருமானோட ஒளியா சேர்ந்துட்டாங்க. எப்பயுமே இறைவனுடைய திருப்பாதத்திலே இருக்கிறாங்க. நமக்கெல்லாம் அப்படி ஒரு பேரு கிடைக்குமா சொல்லுங்க பாப்போம். இப்படி ஒரு அன்பு பெற்றவங்களுக்கு மட்டும்தான் இது கிடைக்கும். அப்போ இந்த கதையிலிருந்து நமக்கு தெரியக்கூடிய என்ன நியதி அப்படின்னா, யார் ஒருவன் இறைவனை வந்து ரொம்ப நம்பிக்கையோடையும் எந்தவித எதிர்பார்ப்புகளும் இல்லாம வணங்குறோமோ இறைவன் அதற்கு கண்டிப்பா செவி சாய்ப்பார். நம்ம என்ன கேட்டாலும் தருவார், நமக்கு என்ன தேவையோ அதை தருவார் இல்லையா. ஆனா என்ன செய்யணும், நாம நம்பிக்கையோடையும் நேர்மையோடையும் நடந்துக்கணும். அதுவும் நம் பெருமான்மையில ரொம்ப நம்பிக்கையோட அன்போட நடந்துக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அவர் கருணையை காட்டுவாருங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. காரைக்கால் அம்மையாருடைய இந்த மாங்கனியை பற்றின இந்த சிறப்பான இந்த கதை வந்து இன்னமும் நம்ம காரைக்காலில் ஜூலை மாதத்தில் மாங்கனி திருவிழா அப்படிங்கிற ஒரு பெயரில் இன்னமும் நடந்துட்டுருக்கு. இதே பரமதத்தர் இந்த கதைகள் எல்லாம் அங்கே சொல்லப்படுது. இன்னமும் அந்த ஜூலை மாதத்தில் அந்த மாங்கனி திருவிழா அந்த ஊரில் நடக்குது. ஒரு முறை வாய்ப்பு கிடைச்சா அங்கே போய் நாம் பார்க்கலாம் சரியா. அப்போது இந்த கதை உண்மை அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாம் புரியுதா இப்போ? சரி, நன்றி, வணக்கம்.